ஆண்டவரே உமது இரக்கத்தையும் உமது பேரன்பையும் நினைந்தருளும். ஆண்டவரே உமது இரக்கத்தையும் உமது பேரன்பையும் நினைந்தருளும். தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றாயன். தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றாய். இப்பொழுதாவது உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள். ஏனெனில் நாம் அருள் நிறைந்தவர், இரக்கமிக்கவர் என்கிறார் ஆண்டவர். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாற்றி உமக்கே.
மத்தேயு நற்செய்தி 18 அதிகாரம் இறை வார்த்தைகள் 21 தொடங்கி 35 முடிய. அக்காலத்தில் பேதுரு இயேசுவை அணுகி, ஆண்டவரே, என் சகோதர சகோதரிகளுள் ஒருவர் எனக்கு எதிராக பாவம் செய்து வந்தால் நான் எத்தனை முறை அவரை மன்னிக்க வேண்டும்? 7 முறை மட்டுமா என கேட்டார். அதற்கு இயேசு அவரிடம் கூறியது, 7 முறை மட்டுமல்ல, 70 தடவை 7 முறை என நான் உனக்கு சொல்லுகிறேன். விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். ஒரு அரசர் தம் பணியாளரிடம் கணக்கு கேட்க விரும்பினார். அவர் கணக்கு பார்க்க தொடங்கிய பொழுது அவரிடம் 10,000 தாளந்து கடன்பட்ட ஒருவனை கொண்டு வந்தனர். அவன் பணத்தை திருப்பி கொடுக்க இயலாத நிலையில் இருந்தான். தலைவரோ அவனையும் அவன் மனைவி மக்களோடு அவனுக்குரிய உடைமைகள் யாவற்றையும் விற்று பணத்தை திருப்பி அடைக்க ஆணையிட்டார். உடனே அந்த பணியாளர் அவர் காலில் விழுந்து பணிந்து, என்னை பொறுத்தருள்க, எல்லாவற்றையும் உமக்கு திருப்பி தந்து விடுகிறேன் என்றான். அப்பணியாளரின் தலைவர் பரிவு கொண்டு அவனை விடுவித்து அவனது கடன் முழுவதையும் தள்ளுபடி செய்தான். ஆனால் அப்பணியாளர் வெளியே சென்றதும் தன்னிடம் 100 தனாரியம் கடன் பெற்றிருந்த உடன் பணியாளர் ஒருவரை கண்டு, நீ பட்ட கடனை திருப்பித்தா என்று கூறி அவரை பிடித்து கழுத்தை நெறித்தான். உடனே அவனுடைய உடன் பணியாளர் காலில் விழுந்து, என்னை பொறுத்தருள்க, நான் திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று அவனை கெஞ்சி கேட்டார். ஆனால் அவன் அதற்கு இசையாது கடனை திருப்பி அடைக்கும் வரை அவரை சிறையில் அடைத்தான். அவருடைய உடன் பணியாளர்கள் நடந்ததை கண்டபோது மிகவும் வருந்தி தலைவரிடம் போய் நடந்தவற்றையெல்லாம் விளக்கி கூறினார்கள். அப்போது தலைவர் அவனை வரவழைத்து, பொல்லாதவனே, நீ என்னை வேண்டிக் கொண்டதால் அந்த கடன் முழுவதையும் உமக்கு தள்ளுபடி செய்தேன். நான் உனக்கு இரக்கம் காட்டியது போல நீனும் உன் உடன் பணியாளருக்கு இரக்கம் காட்டியிருக்க வேண்டுமல்லவா என்று கேட்டார். அத்தலைவர் சினம் கொண்டவராய் அனைத்து கடனையும் அவன் அடைக்கும் வரை அவனை வதைப்போரிடம் ஒப்படைத்தார். உங்களுள் ஒவ்வொருவரும் தம் சகோதர சகோதரிகளை மனமாற மன்னிக்காவிட்டால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையும் உங்களை மன்னிக்க மாட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய இறை மக்களே, ஆண்டவருடைய வார்த்தையை இந்த நேரத்தில் நாம் இணைந்து சிந்திப்போம். வாசிக்கப்பட்ட வாசகத்தின் அடிப்படையில் பார்க்கிற பொழுது இன்றைய நாள் சிந்தனையாக நாம் இணைந்து சிந்திக்க காத்திருப்பது மன்னிப்பால் வருகிற ஆசீர்வாதம். மன்னிப்பதனால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் தீமைகள் என்ன என்பதை நாம் அந்த நாளில் இணைந்து சிந்திப்போம். சில ஆண்டுகளுக்கு முன்பாக 1995 பிப்ரவரி மாதம் 25 இந்திய திருச்சபையே கதிகலங்கி போனது. காரணம் என்னவென்று சொன்னால், மத்திய பிரதேச மாநிலத்தில் இருக்கிற இந்தோர் என்கிற அந்த பகுதியில் சுமந்தர் சிங் என்கிற ஒரு வாலிபன் அந்த பகுதியிலே மக்களுக்கு பணியாற்றி கொண்டிருந்த ராணி மரியா என்கிற சகோதரி வாகனத்திலே பேருந்திலே பயணித்துக் கொண்டிருக்கிற பொழுது அவரை வலுக்கட்டாயமாக பேருந்திலிருந்து இழுத்து இறக்கி அவரை கொலை செய்ய முயற்சித்து 54 காயங்களை கத்தியினால் அவர் மீது கீறி கீறி ஏற்படுத்தி இருந்தார். ராணி மரியம்மா பெருசா என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னு பார்த்தா, அந்த பகுதியில் இருக்கிற அந்த நில சுவாதர்கள், அவருடைய நில உரிமையாளர்கள், ஜமீன்கள், பண்ணையார்கள் என்று சொல்றோம் இல்லையா, அவங்க எல்லாம் நிலத்தை எல்லாம் கையகப்படுத்தி வச்சுக்கிட்டு அங்க வேலை பார்க்குற மக்களை அடிமை போல கூலி போல வைத்திருப்பது. அப்ப இதை அந்த அம்மா எதிர்த்து அந்த என்ன செய்யறாங்களா, அந்த ராணி மரியாங்கிற சகோதரி அந்த பகுதியில் போய் இருக்கிற மக்களை எல்லாம் ஒன்று திரட்டி அவர்களுக்கு சிறு தொழில் செய்வதற்கான ஒரு வாய்ப்புகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்குறார். அப்போ அந்த மக்கள் செல்ஃப் ஹெல்ப் குரூப்னு சொல்கிறோம் இல்லையா, அன்னைக்கு அந்த பணியெல்லாம் செய்து அன்றாட செலவுகளை சந்திக்கக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு பணம் கிடைக்க அவர் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார். இது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த மாதிரி செஞ்சதுனால அந்த பண்ணையாருடைய தோட்டத்துக்கு அவருடைய பண்ணைக்கு யார் வேலைக்கு போல, அதனால் ஆள் வச்சு என்ன செய்கிறாங்கன்னா, ராணி மரியா என்கிற அந்த சகோதரியை கொல்லும்படி கூலிக்கு ஆள் வைத்து கூலிப்படை வச்சு கொல்லலான்னு பார்க்குறாரு. அப்படி அந்த பணிக்கு வந்தவர் தான் சுமந்தர் சிங். அவர் ராணி மரியாவை கொலை செய்ய முயற்சிக்கிறார். அப்பொழுது அவர் இறக்கவில்லை, பின்னாளில் அவர் இறந்து போய் விடுகிறார். 54 காயங்களோடு அந்த சகோதரி இறந்து போய் விடுகிறார். அவர் இறந்த பிறகு இவர் சிறைச்சாலையில் இருக்கிற பொழுது அவருக்குள் ஒரு மாற்றம் வருகிறது. நாம் செய்ததனுடைய நோக்கம் என்ன, ஏன் நான் இப்படி செய்தேன் என்று அந்த சகோதரி இறப்பதற்கு முன்பாக அந்த சுமந்தர் சிங் என்கிற தன்னை கொலை செய்த கொலையாளியை மன்னிக்கிறேன் என்கிற செய்தியை பதிவு செய்துவிட்டு இறந்து போகிறார். 2006 அவர் விடுதலையாகி வந்த பிறகு ராணி மரியா கொல்லப்பட்ட அந்த இடத்திலே சென்று அவராக ஒரு சிறிய நினைவிடம் போல கற்றி இன்று வரை அந்த இடத்தை வழிபட்டு கொண்டிருக்கிறார். அவர் தன்னுடைய இயலாமையினால், தன்னுடைய காழ்ப்புணர்ச்சியினால், சுயநலத்தினால் கொல்லப்பட்ட அந்த சகோதரியுடைய வீட்டிற்கு சென்று தாய் தப்பன் எல்லாத்தையும் மன்னிப்பு கேட்டு இன்றைக்கு ஒரு அவர் கிறிஸ்தவரை போல அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பது சமகாலத்தில் நாம் கண்கூடாக காணுகிற ஒரு சாட்சி என்று கூட சொல்லலாம். என்ன அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, மன்னிப்பினால் மனிதத்தை இந்த சமூகத்தில் மலர செய்ய முடியும் என்பதற்கு இது ஒரு சிறந்த ஒரு உதாரணமாக நான் பார்க்கிறேன். 3 விதமான விதத்தில் இந்த மன்னிப்பை அடிப்படையாக வைத்து உங்களோடு சிந்திக்கலாம் என்று நினைக்கிறேன். இன்னைக்கு வாசகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, பேதுரு தான் அந்த கேள்வியை கேட்கிறார். என்ன கேட்கிறாரு, என்னோட சகோதரர் எனக்கு எதிராக பாவம் செஞ்சுட்டான் அப்படின்னு சொன்னா நான் அவனை எத்தனை முறை மன்னிக்கிறது அப்படின்னு கேட்டுட்டு அவரே பதிலையும் கேட்கிறாரு, 7 முறை மன்னிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அதுக்கு இயேசு தெளிவான பதில் சொல்கிறார், 7 அல்ல, 70 முறை அப்படின்றார். அப்படின்னா நம்ம நினைச்ச கூடாது 70 × 7 அப்படின்னு புரிஞ்சக்கூடாது. நம்ம இந்த கணிதம் படிக்கும் போத 10^2, 10^3 அப்படிலாம் போடும் பார்த்தீங்கன்னா, அது போல நினச்சிக்கிற வேண்டியதான். 7 × 7 × 7 அப்படிலாம் போனீங்கன்னா இன்ஃபினிட்டிவ் அதான், அது கட்டுக்கடங்காதது, அது கணக்கிட முடியாத விதத்தில் ஒரு மனிதன் சக மனிதனை தன் சகோதரனை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என் அன்பு சகோதரர்களே, இந்த மன்னிப்பை நாம் இன்றைக்கு எந்த அளவிற்கு புரிந்து வைத்திருக்கிறோம் என்பதை நாம் சற்று ஆழமாக யோசித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு இயேசு ஆண்டவர் இந்த ஓமையை சொல்ல விரும்புகிறது, ஒரு அரசன் இருக்கிறான், அந்த அரசன்ட்ட வந்து ஒருத்தன் கடன்பட்டிருக்கான். அவன் எவ்வளோ கடன்பட்டிருக்கான்னா 10,000 தாலந்து. 10,000 தாலந்து கடன்பட்டவன் என்ன செய்கிறான்னா, அவர்கிட்ட வந்து என்னால் கட்ட முடியலன்னு சொன்னோன்னா அவர் என்ன சொல்கிறாரு, உன் பிள்ளைங்க மனைவி எல்லாத்தையும் விற்று நீ கட்டு, எல்லாத்தையும் விற்று கட்டு அப்படின்னு சொல்லி அவ்வளோ கோபமாக சொல்கிறாரு. ஆனால் அவன் கெஞ்சி கேட்குறான், நான் என்ன செய்வேன், எனக்கு பொழப்புக்கு வேறு இல்லையே, என் மனைவி என் பிள்ளைகளையெல்லாம் விட்டுட்டு நான் வாழ்ந்து என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி அவன் கெஞ்சி அழுகிறதை பார்த்த பிறகு அவருக்கு விடுதலை கொடுத்து சரிப்போ நல்லாரு அப்படின்னு சொல்றதையும், பிற்பகுதியில எவனொருவனுடைய கடன் தள்ளுபடி செய்யப்பட்டதோ அவன்கிட்ட சொற்பமான விதத்துல ஒருத்தன் கடன் வாங்கியிருக்கிறான். சொல்லப்பட்டிருக்கிற தொகை மிக மிக அவன் வாங்கியிருக்கிற 10,000 தாலந்தோடு ஒப்பிடுகிற பொழுது அந்த 100 தெனாரியம் என்பது ஒன்றுமே இல்லை. மழையளவு ஒரு பக்கம் வைத்து விட்டு ஒரு கை மண்ணளவு வச்சா எவ்வளவு இருக்குமோ அவ்வளவுதான் இந்த கடனுக்கும் இந்த கடனுக்கும் இருக்கிற அந்த வித்தியாசம் அவ்வளவு இருக்கிறது. இப்போ இவன் என்ன செய்யறான், போய் கழுத்த பிடிக்கிறான், கழுத்தை பிடிச்சி நெரிச்சு கேட்குறான், நீ கடனை கொடு, ஏன் வாங்கின கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறான். அது கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த உடன்பணியாளர் காலில் விழுந்து கெஞ்சுகிறார். 10,000 தாலந்து பெற்ற போது அவன்ட்டு சொன்னோன்னு அவர் ஏற்றுக்கிட்டாரு, ஆனால் அது 100 தெனாரியை வாங்கினவனை போய் காலில் விழுந்து கெஞ்ச வைக்கிறாரு. மன்னிப்பு கொடுக்காம கடைசியில் சிறையில் அடைத்தார் அப்படின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கு. நண்பு சகோதரர்களே, மன்னிப்பதனால் பல நன்மைகள் இருக்கிறது, அதை மன்னிக்காமல் இருப்பவர்களுக்கு பலவிதமான இழப்புகள் இருக்கிறது என்பதை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். மன்னிப்பதனால் முதல் காரியம் என்னவென்று சொன்னால், மன்னிக்காத நிலையில் இருந்தோம் என்று சொன்னால் கடவுளின் அருளை இழந்து போய்விடுவோம். அதான் முதல் செய்தி. மன்னிக்கவில்லை என்று சொன்னால் கடவுளின் அருளை நாம் இழந்து விடுவோம். 2 கொரிந்தியர் 2 அதிகாரம் 10 தொடங்கி 11 வரை வார்த்தை நாம் சொல்லுகிறது, நான் மன்னிக்க வேண்டியது ஏதாவது இருந்தால் அதை உங்கள் பொருட்டு கிறிஸ்துவின் முன்னிலையில் மன்னித்து விடுகிறேன். இவ்வாறு செய்வதனால் நான் வஞ்சிக்க இடம் கொடுக்காமல் தப்பிக்கொள்வேன் என்று பவுலடியார் மிக தெளிவாக இந்த கருத்தை முன்வைப்பதை பார்க்கிறோம். என் அன்பு பிள்ளைகளே, மன்னிக்கிறதுனால் கடவுளுடைய அருள் நம்மிடமிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். மன்னியாத நிலையில் அந்த கடவுளுடைய அருளை இழந்து போய்விடுவோம். இந்த உலகத்தில் மன்னிக்க முடியாத பாவம் அப்படின்னு எதுவுமே இல்லைங்க. மன்னிக்க முடியாத பாவம் என்று எதுவுமே இல்லை. ஆனால் மன்னிக்க முடியாத மனசு தான் இருக்கிறது. மன்னிக்க முடியாத மனது இருக்கிறது. மன்னிக்க முடியாத பாவம் என்கிற ஒன்று இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. இதை நாம் ஆழமாக உள்வாங்கிக் கொள்ள முடியும், உள்வாங்கிக் கொள்ளவும் வேண்டும். இன்னைக்கு நாம் பார்க்கிறோமே, நிறைய மருத்துவமனைகள், எல்லா இடங்களையும் மருத்துவமனைகள் இருக்கிறது. இந்த மருத்துவமனை நிறைய நோயாளிகள் இருக்கிறாங்க. இன்றைக்கு நாம் சமூகத்தில் பார்க்கிற பல நோய்களுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், உடல் உபாதைகள் எல்லாம் இல்லை. இந்த உணவோ நம்ம சுவாசிக்கிற காற்றோ அதெல்லாம் இருக்கிறது இல்லை என்று சொல்லவில்லை. பல நோய்களை நாமாகவே சுமந்து கொள்வதற்கு காரணம் நமக்கு இருக்கிற அந்த மன்னிக்க முடியாத ஒரு குணம் தான். அடுத்தவர்களை மன்னிக்க முடியல. இன்னைக்கு நிறைய இடங்களில் பார்க்கிறோம், இந்த கேன்சர் நோய்க்கு முக்கிய காரணமாக மருத்துவர்களே சொல்வது என்னவென்று சொன்னால் இந்த மன்னிக்காத குணம் தான். என்னுடைய வாழ்க்கையில் நான் பட்ட அனுபவத்தை கூட உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம்னு நினைக்கிறேன். 2006 ஆண்டுகளில் என்னுடைய தாய்க்கு கேன்சர் நோய் பாதிப்பு ஏற்பட்டது. அப்போ அடையார் மருத்துவமனையில் வைத்திருக்கிற பொழுது எங்கள் அம்மாவுக்கு அந்த வைத்தியம் பார்த்த அந்த டாக்டர் வந்து ஒரு கேத்தலிக், அவங்க லேடி டாக்டர் தான் அவங்க பார்த்தாங்க. அப்போ நான் குருமடத்தில் படிச்சுட்டு இருந்தேன். குருமடத்துலேருந்து எங்களுடைய அதிபரிடம் விடுமுறை கேட்டுவிட்டு அம்மாவுக்கு இந்த மாதிரி ஆப்ரேஷன் இருங்குது ஃபாதர், நான் வீட்டுக்கு போகணும் என்று சொன்னேன். சரி போயிட்டு வாங்க என்று சொல்லி அனுப்பி வைத்தார்கள். நான் மருத்துவமனைக்கு போய் நான் தான் அம்மாவோடைய ரிப்போர்ட் எல்லாத்தையும் பார்த்து பார்க்குற அந்த நாட்களில் இந்த டாக்டர் என்னிடம் கேட்ட கேள்வியும் அதுதான், நீங்கள் கத்தோலிக்க கிறிஸ்தவரா என்று சொல்லி கேட்டார்கள். அப்போது நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு வர்றதுக்கு முன்னாடி உங்கள் அம்மாட்ட உட்காந்து பேசி யாரையாவது மன்னிக்காமல் இருக்கிறார்கள் என்று சொன்னால் கெட் ரெக்கன்சில் வித்தம், அவளோடு போய் மனத்தாங்கள் வந்தால் சரியாயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. இது உண்மைதாங்க, உண்மையிலும் உண்மையான காரியம். பல நேரங்களில் நாங்களும் பார்க்குறோம், குருவான நிலையில் நாங்கள் வந்து அவஸ்தை கொடுக்க போகிற நேரத்துலையோ உடம்பு சரியில்லாத போகிற நேரத்துலையோ போகிறபோது அந்த வைராக்கியத்தோடு இருப்பாங்க. கடைசி வரை அந்த உயிரை பிடிச்சி வச்சுக்கிட்டு நான் செத்தாலும் அவனை மன்னிக்க மாட்டேன், செத்தாலும் வீட்டுக்குள்ளே போக மாட்டேன், செத்தக்கப்புறம் நீ போனால் என்ன தொலைஞ்சா என்ன, அவ்வளவு தூரத்துக்கு நான் வைராக்கியமாக இருக்கிறோம் என்று சொன்னால் கடவுள் சொன்ன இந்த வார்த்தை நான் உள்வாங்கவில்லை என்று தான் அர்த்தம். நான் மன்னிக்காமல் இருக்கிற பொழுது கடவுளுடைய அருளை இழந்து போகிறோம். மழை 2 நாளைக்கு முன்னாடி வாசகத்தில் வாசமில்லையே, வானிலிருந்து மழை பொழிகிறது, நல்லோர் மேலும் தீயோர் மேலும் பொழிகிறது. ஆனால் அது பெறக்கூடிய தகுதியான பாத்திரமாக நாமும் வைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய பாத்திரத்தெல்லாம் கவுத்து வச்சுக்கிட்டு எவ்வளவுதான் தண்ணி ஊத்தினாலும் அந்த அருள் எப்படி நமக்குள் செல்லும் என்பதைத்தான் இந்த வாசகம் கூட நமக்கு சொல்லுகிறது. நாம் கடவுளுடைய அருளை மன்னிக்காத நிலையில் இழந்து போய் விடுவோம், இழந்து போய் விடுவோம். ஏன் இவ்வளவு தூரத்துக்கு வஞ்சகம், ஏன் இவ்வளவு தூரத்துக்கு பழி? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மனுஷன் எல்லாரும் ஒருத்தனை மன்னிச்சு ஒருத்தனை ஏத்துக்கிட்டு வாழ ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம நாட்டில் வந்து நீதிமன்றத்துக்கு வேலையே இல்லை, நம்ம நாட்டில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வேலையே இல்லை, கெட்ட பஞ்சாயத்து வெட்டி பஞ்சாயத்து எதுக்குமே வேலை இல்லை. நமக்கிடம் இருக்கிற இயலாமை பயன்படுத்தி தான் இன்றைக்கு ஆளும் வர்க்கம் சம்பாதிக்கிறது. ஆளும் வர்க்கம் அதிகாரத்தை வைத்துக் கொண்டு இதை வெட்டி செய்வதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் நம்மிடம் இருக்கிற காழ்ப்புணர்ச்சி, நம்மிடம் இருக்கிற அந்த ஈகோ இதெல்லாம் தூண்டுகிற பொழுது அதை கட்டுக்குள் வைத்துக் கொள்ள நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். முல்லாவுடைய வாழ்க்கையில் நடந்ததாக ஒரு நிகழ்வு சொல்லுவாங்க. இப்போ முல்லா வந்து ஒரு முறை தன் நண்பரிடம் சொன்னாராம், நாளைக்கு இந்த மாதிரி பக்கத்தில் ஊருக்கு நான் போகிறேன் அப்படின்னு சொன்னாராம். ஏன் அந்த பக்கத்து ஊருக்கு போகிறேன், அந்த ஊரில் தான் எப்போ போனாலும் ஒருத்தவனைய அடிக்கிறான்னு சொல்கிறேன், எதுக்கு நீ அந்த ஊருக்கு போகிற அப்படின்னு சொல்லி கேட்டாராம். இல்லை நாளைக்கு நான் அந்த ஊருக்கு போயே ஆகணும். அடிக்கிறான்னு சொல்கிற அப்புறதுக்கு அந்த ஊருக்கு போகிற அப்படின்னு சொல்லி கேட்டாரா. இல்லை நாளைக்கு போவேன், அவன் முதுகில் தானே அடிப்பான், நான் முதுகில் பெருசாக ஒரு பாம் கட்டி வச்சுருக்கேன், அடித்த உடனே அது வெடிச்சிடும், கை கட்டாயம் போயிடும் அப்படின்னு சொன்னான். உடனே நண்பர் சொன்னாரா, டே அவனுக்காண்டு கை தாண்டா போகும், உனக்கு முகரே மூஞ்சி எல்லாமே போயிடும், முதுகே பிஞ்சு போயிருமாடா அப்படின்னு சொன்னாரா. அப்போ இன்றைக்கு மன்னிக்காத நிலையில் இருக்கிற பொழுது அவ்வளவு தூரம் நம்மை நாமே காயப்படுத்திக் கொள்கிறோம் என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். முதல் காரியம், மன்னிக்காத நிலையில் கடவுளுடைய அருளை இழந்து விடுகிறோம். இரண்டாவது, மன்னிக்காத நிலையில் நாம் நம்மையே காயப்படுத்திக் கொள்கிறோம் என்பதை நாம் பதிவு செய்கிறேன். மூன்றாவது, மன்னிக்காத நிலையில் நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால், மன்னிக்காத நிலையில் வாழ்கிற பொழுது நாம் நம்மையே அடிமையாக்கிக் கொள்கிறோம், நாம் நம்மை அடிமைத்தனத்துக்கு உட்படுத்திக் கொள்கிறோம். எப்படி நாம் இதை புரிந்து கொள்வது? உதாரணத்துக்கு, எனக்கும் ஒருவருக்கு மனத்தாங்கல் இருக்கிறது, அவர் எனக்கு எதிராக ஒரு காரியம் செய்து விட்டார் என்று சொன்னால் நான் அதை சுமந்து கொண்டிருக்கிறேன் என்றால் எப்பொழுதெல்லாம் அவரை பார்க்கிறேனோ உடனடியாக எனக்கு கோபம் வருகிறது, எப்பொழுதெல்லாம் பார்க்கிறோன்னா உடனடியாக எனக்குள்ள இருக்கிற அந்த டென்ஷன் வந்து ஏறிடுது. அப்படின்னா நான் என்னுடைய கண்ட்ரோல்ல இல்லை, நான் என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இல்லை, அந்த மனுஷனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இருக்கேன். என்னைக்கோ ஒரு நாள் ஏதோ ஒரு விதத்தில் என்னை அவர் இல்ட்ரீட் பண்ணியிருக்கலாம், அல்லது என்னை கோவப்படுத்தக்கூடிய விதத்தில் என்னுடைய மரியாதை குறைவாக என்ன நடந்திருக்கலாம். ஆனால் அதை நான் மனசில் வச்சுக்கிட்டு நான் எவ்வளவு நாள் தூக்கிக்கிட்டே தெரிகிறேன் அப்படின்னு சொன்னால் நான் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் தான் இருக்கிறேன். நல்லா எல்லாமே போயிட்டுருக்கு, எல்லாரும் விசேஷத்தில் உட்காந்துருக்கேன், எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கோம், திடீர்னு ஒருத்தர் வர்றாரு, வேண்டாத வர்றாருன்னா அவர் வெளில போச்சு, அவர் வந்து நான் உள்ளே உட்காரமாட்டேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் உங்கள் கண்ட்ரோலில் இல்லைங்க, அவருடைய கண்ட்ரோலில் இருக்கிறீங்க. அப்படின்னா நாமே பிறருக்கு அடிமையாக ஒப்பு கொடுத்து விடுகிறோம். இந்த மூன்று நிலையில தான் இந்த நாள் மறைவுரை சிந்தனையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மன்னிக்காவிட்டால் கடவுளுடைய அருளை இழந்து விடுவோம். மன்னிக்கவில்லை என்று சொன்னால் நாம் நம்மையே காயப்படுத்திக் கொள்வோம். மூன்றாவது, மன்னிக்கவில்லை என்று சொன்னால் நாம் நம்மையே அடிமைத்தனத்திற்குள் உட்படுத்திக் கொள்வோம். எப்படி இதை நாம் புரிந்து கொள்கிறோம் என்பதை இந்த நாள் வசனம் நமக்கு இதைத்தான் சொல்லுகிறது. இப்போது நமக்கு மிகப்பெரிய ஒரு மாதிரி, எப்போவுமே நான் வெளியில் யாரையும் தேடக்கூடாது, இயேசுதான் தகுந்த ஒரு சிறந்த ஒரு மாதிரி. அவருக்கு நடக்காத கொடுமை அல்ல, அவருக்கு நடக்காத ஏமாற்றம் அல்ல, அவருக்கு எதிராக சொல்லப்படாத பழிச்சொற்கள் அல்ல. பெருந்தினிக்காரன், போஜன பிரியன் அப்படின்னு சொல்கிறாங்க, அவன் பாவிகளுக்கு நண்பன் சொல்கிற விலை மாதிரோடு சுற்றி கொண்டு தெரிகிறான் என்றெல்லாம் சொன்னவர்களாம் இருக்கிறாங்க. அத்தனை பேர் சொன்னாலும் சரி, அவர்களையெல்லாம் மன்னித்து விட்டு போய்கொண்டே இருந்தாங்க. பெரிய அளவில் எதையுமே தூக்கிக்கிட்டே போக முடியல. அவர் இப்படியெல்லாம் அர்த்தம் சொல்கிறதெல்லாம் நமக்கு எதிராக அப்படி செய்கிறாங்களேன்னு இயேசு ஒரு வேளை நிலைத்திருந்தார் என்று சொன்னால் மூன்று ஆண்டுகளில் முடிய வேண்டிய இந்த வேலை 30 ஆண்டுகள் கூட ஆயிருக்கலாம். தனக்கு கொடுக்கப்பட்ட பணி, தான் செய்ய வேண்டிய வேலை இப்படி இருக்கிறது. என்னுடைய இலக்கு இந்த நோக்கி நான் போய் கொண்டிருக்கிறேன். என் இலக்கு இந்த கடவுளுடைய ராஜ்யத்தை நான் கட்டி எழுப்ப வேண்டும். இறையாட்சி என்கிற கனவோடு போய் கொண்டிருக்கிற எனக்கு இவர்கள் செய்கிற காரியங்களெல்லாம் நினைத்து நான் சேர்த்து வைத்துக் கொண்டே சென்றேன் என்று சொன்னால் எப்போது நான் என்னுடைய இலக்கை போய் அடைவது என்று சொல்லி அவற்றையெல்லாம் தட்டி விட்டு தன்னுடைய இலக்கை நோக்கி போனது போல நம்ம ஒவ்வொருவரையும் கடவுளுடைய அந்த இலக்கை நோக்கி போய்கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய கிறிஸ்து ராஜ்யம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த இறை அரசுக்குள் நாம் சொந்தமாகிக் கொள்ள நாம் எல்லாவற்றையும் தட்டிவிட்டு செல்வதான் அந்த தவஸ்காலம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த தவஸ்காலம் வந்த உடனே பல பேர் என்ன செய்கிறாங்க, காலை உணவை தவிர்க்கிறாங்க, புலால் உண்பதை தவிர்ப்பாங்க, ஒரு சில பேர் ஜப நேரத்தை கொஞ்சம் கூட்டுவாங்க, 3 மணி ஜபம் பண்ணுவாங்க, காலையில் 3 மணி ஜபம் பண்ணுவாங்க, டெய்லி ஜபமாலையெல்லாம் சொல்லுவாங்க. அதோட இத்தனை காரியங்கள் செய்கிறதுனால பெருசாக வந்து யாருக்கு என்ன பலன் ஏற்பட போகுது? இப்போ நீங்கள் நானும் சாப்பிடாமல் இருக்கிறனாலையோ அல்லது காலை ஜபம் மாலை ஜபம் செய்கிறனால என்ன பலன் ஏற்பட போகுது? அப்போது இந்த தவஸ் காலத்தில் நாம் பல காரியங்கள் செய்தாலும் இந்த தவ முயற்சிகள் எல்லாம் இதெல்லாம் தவ முயற்சிகள். நாம் பாடுறது, ஜபிக்கிறது, சாப்பிடாமல் இருக்கிறது, 4 பேர் உடம்பு சரியில்லாமல் போய் பார்க்குறதுலாம் எதற்கு என்று சொன்னால் வெளிக்காரியங்களாக நாம் செய்கிறவையெல்லாம் உள்ளூர ஒரு மாற்றத்தை உண்டாக்க வேண்டும். அந்த உள்ளூர மாற்றம் என்பது நமக்குள் இருக்கிற மன்னிக்காத தன்மையை அது தூக்கிவிட்டு பிறரை மன்னித்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை கொண்டு வரணும். அன்று சொல்றாரு இல்லையா, நீங்கள் உங்களுடைய காணிக்கைகளை கடவுளுக்கு முன்பாக கொண்டு வந்து கொடுக்கிற பொழுது உங்கள் சகோதரனோடு மனத்தாங்கள் இருந்தது என்று சொன்னால் போய் அவருடன் சமரசம் செய்து விட்டு வந்து உங்களுடைய காணிக்கையை செலுத்துங்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்படின்னா இந்த தவசு காலத்துல கடவுளுக்கு உகந்த காணிக்கையாய் நம்மை நாமே ஒப்பு கொடுக்க, நம்மிடம் இருக்கிற அகங்கார எண்ணங்கள், பழிவாங்கக்கூடிய சிந்தனை, அடுத்தவரை குறித்த தவறான போக்கு, இவற்றை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு நமக்கு எதிராக பிற தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ செய்த பாவங்களை எல்லாம் சற்று ஒரு புறம் தள்ளி வைத்து விட்டு இலகிய மனம் கொண்டவர்களாக, இயேசு விரும்புகிற உள்ளம் கொண்டவர்களாக நாம் நம்மையே மாற்றிக்கொள்ள இந்த நாளிலே தொடர்ந்து நாம் இறைவனுடைய இந்த சன்னிதானத்திலிருந்து ஜபிப்போம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமேன்.
காணிக்கை மலர்கள் கொண்டு வந்தே கனிவாயேற்றிடுவாய், கரையுள்ள இதயங்கள் அர்ப்பணித்தேன் காயங்கள் ஆற்றிடுவாய், உடலும் குருதியும் பலியும் மலரும் உன்னத நிகழ்வாய் மாற்றிடுவாய், அர்ப்பணித்தேன் அர்ப்பணித்தேன் மன